எழுபது வெள்ளஞ்சேனை எடுத்திடு பலகற்கொண்டு செடுமணி பறவை ஒன்று கடந்த வெஞ்சிலையோ முதல்வனுக்கு அன்பு செய்வாம் எங்கள் முதல்வனுக்கு அன்பு செய்வார் சிற்றம்பலம் பாடிளம் பூதத்தினானோ பவள செவ்வாய் வண்ணத்தானோ
கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவ தர்மோத்தரத்திலே இன்று எட்டாவது இயலாக இருக்கின்ற ஜனன மரண இயல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். இந்த மனித குலத்துக்கு பெருமை தேடித்தர வந்தவர்கள், மனிதர்களை தெய்வமாக ஆக்க வந்தவர்கள் சமயாச்சாரியர்கள். மனிதர்கள் மனிதர்களாக இருப்பது வேறு, மனிதர்கள் தெய்வம் ஆவது வேறு, மனிதன் சிவம் ஆவது வேறு. அப்படி மனிதனை சிவமாக ஆக்க வந்தவர்கள் நம்முடைய சமயாச்சாரியர்கள். அப்படிப்பட்ட சமயாச்சாரியர்களே என்று திருநாவுக்கர சுவாமிகள் திருநாள். திருநாவுக்கர சுவாமிகள் சிவபெருமானை நேரே கண்டு அவனுடைய திருவருள் முழுவதும் பெற்று அற்புதமான தேவார பாடல்களை பாடி இந்த உலகத்துக்கு யாரும் செய்ய முடியாத ஒரு நன்மையை செய்த புண்ணியவான். அப்படிப்பட்ட திருநாவுக்கர சுவாமிகள் குரு பூசை இன்று சிறப்பாக நடைபெற்றது. நல்ல பக்கவாத்தியத்தோடு நல்ல திருமுறை இன்னிசை நடைபெற்றது. நல்ல உணவு சாப்பாடு மாகேஸ்வர பூசை, சுவாமிக்கு நல்ல அலங்காரம், எல்லா மூர்த்திகளுக்கும் நாயன்மார்கள் அனைவருக்கும் நல்ல அலங்காரம், அபிஷேகம், அர்ச்சனை, தோத்திரம், அடியாரல் கூட்டம் எல்லாமே சிறப்பாக இருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட விழாக்களை செய்வதும் இப்படி நாயன்மார்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் மண்ணினில் பிறந்தவர்கள் பெரும் பயன்கிறார் சேர்க்கிறார். மண்ணிலே பறந்து விட்டானால் பயனை பெற்று போக வேணும். அப்படி பெறாமல் போனான்னா அவன் பிரயோசனம் இல்லை. பிறந்ததிலே பிரயோசனம் இல்லை, இருந்ததிலே பிரயோசனம் இல்லை. அவன் இருப்பதை விட இறப்பது தான் பிரயோசனம். இறந்தாலும் சில பேருக்கு காசு கிடைக்கும். ஆகையினாலே அப்படி வந்து இருக்கும்போது அதால் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை, புண்ணிய செயல்களை, சிவகைங்கரியங்களை, சிவபுண்ணியங்களை செய்து சிவன் திருவருளை பெறுவதற்காக வந்தது இந்த மனிதன். இதை எதற்காகவோ ஆக்கி உன் செயலாக ஆக்கி உன் காரியங்களை செய்து தீய காரியங்களை செய்து இந்த பிறவியை வீணே தொலைத்து விடுகிறார். பல ஜென்மங்கள் வீணாக இந்த ஜென்மம் அருமையாக கிடைத்ததை வீணாக ஆக்கி விடுகிறார். அதனாலதான் இந்த கருவடி சித்தர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்னு பரிதாபப்பட்டு பாடுகிறார். ஆண்டி ஒன்றுமில்லாமல் அனாதி மலத்திலே ஆணவ மலத்திலே ஒன்றுமில்லாமல் கடந்தவனுக்கு பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே அவனுக்கு தோண்டி என்கின்ற இந்த சரீரத்தை பத்து மாதம் மெனக்கட்டு பண்ணி கொடுத்தான். அப்படி பத்து மாதம் பண்ணி கொடுத்த இந்த தோண்டியை வீணாக கூத்தாடி போட்டு பழையபடி உடைத்து விட்டானால் அவனுக்கு தோண்டி மறுபடி தருவானா? அவன் தோண்டி ஓட்டு கொடுக்க அவனுக்கு மனசு வருமா? இவனுக்கு கேட்க வெக்க இருக்காதா? ஆகையினாலே அப்படி தோண்டி கொடுத்தவனுக்கு நன்றி சொல்ல வேணும். அந்த தோண்டியை பத்திரமாக வைத்து அதை பயன்படுத்த வேண்டி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேணும். நந்தவனத்துக்கு அந்த தோண்டியினால தண்ணீர் உகந்து ஊற்றி அதனாலே வருகின்ற நல்ல பயனை பெறாமல் அதை வைத்து கூத்தாடி தலையில வைத்து கூத்தாடி போட்டு உடைத்ததை போல இந்த சரீரத்தை மனித ஜென்மத்தை செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்கு சிவகாரியங்களுக்கு பயன்படுத்தாமல் அவகாரியங்களுக்கு பயன்படுத்தி வீணை அடிந்து போகிறான் என்று சொல்லி அந்த கடுவடி சித்தர் அந்த மாதிரி பரிதாபத்தோடு பாடுகிறார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தார் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி என்று பண்ண. ஆகையினாலே இப்படி மனித பிறப்பிலே செய்ய வேண்டிய செயல்களை செய்வதற்காகத்தான் நமக்கு பெரியவர்கள் நல்ல நூல்களை அருளி செய்து அந்த நூலிலே இன்ன செயல்கள் நல்லது இன்ன செயல்கள் கெட்டது இதை செய் இதை செய்யாது என்று நமக்கு நூலினாலே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நூலறிவு இல்லையானால் வாலறிவனை காண முடியாது. நூலறிவினாலே வாலறிவனை காணலாம். அதனாலதான் நூலால் நன்றா நினைவின்கள் நோய் கடனார் அப்பர் சுவாமி. ஆகவே அப்படிப்பட்ட இந்த அருமையான பிறவி என்பது பிறப்பு இறப்பு என்ற இரண்டையும் உடையது இந்த ஜீவர்கள். ஜீவர்களுக்கு பிறப்பு இறப்பு இரண்டும் சகசமாக உள்ளது, வழக்கமாக உள்ளதா போச்சு. ஜீவர்கள் பிறப்பது இறப்பது பிறப்பது இறப்பது சில காலம் வாழ்னா பிறந்து வரா, வேற ஒன்றும் இல்லை. ஏதோ கொஞ்ச காலம் வாழும், அந்த கொஞ்ச காலம் வாழ்ந்ததே பெருசா எண்ணி விடுறா, அதான் பெரிய தப்பா போச்சு. புற்புதம நாம அற்ப நிலையாத பொய்க்குடில் குலாவும் மறையாளும் புத்திரரும் வீடு மித்திரருமான புத்தி சரியாத பெருவாழ்வு நிற்பது ஒரு கோடி கற்பமென மாய நிட்டையுடன் வாழும் அடியேன் யார் நித்தனென தாடில் வைத்த ஒரு காதல் நிற்கும் வகையோத நினைவாயே என்பது திருச்சம் கொடுத்திருப்போம். ஆகையினாலே இப்படி வந்து நிலையில்லாததை நிலையாக எண்ணி பெரிதாக எண்ணி தனக்கு வேண்டியதை சம்பாதித்துக் கொள்ளாமல் ஏமாந்து போகிறான். போகும்போது கொண்டு போகணும் அல்லவா? போகும்போது சும்மா போனா அங்கே போய் நீ வந்து சிரமப்படுவாயே கஷ்டப்படுவாயே, அதனாலே கொண்டு போக வேணும் இல்லவா? திருச்சிராப்பள்ளிக்கு போறவன் பணம் எடுத்துக்கிட்டு தானே போக, சும்மா போனா அங்கே என்ன ஆகுது? ஆகையினாலே அப்படி இந்த ஆன்மா போற இடத்துக்கு கொண்டு போவதுதான் இந்த சிவபுண்ணியம். பற்றி தொடரு இருவனை புண்ணிய பாவம். அதனால உயிர்களுக்கு பிறப்பும் இறப்பும் சகசமாக உள்ளது. சிவனுக்கு அது இல்லை, சிவனுக்கு அது இல்லவே இல்லை. நம்ம குமரகுரு சுவாமியோட பெருமானை உன்னிடத்துல பலகாலம் நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த பிறப்பை ஒழிச்சிரு பிறப்பை ஒழிச்சிரு பிறப்பை ஒழித்து விடுன்னு பலகாலம் உனக்கிட்ட நான் மனு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை என்னானே கண்டுக்க மாட்டேங்கிறேன், அந்த மனுவை எடுத்து பார்க்கவே மாட்டேங்கிறேன். அது எனக்கு இப்பத்தான் எனக்கு புரியுது, ஏன் இந்த மாதிரி கவனிக்காம இருக்கிற அப்படின்னு நான் இப்பத்தான் நான் கண்டுபிடிச்சேன். அது என்ன காரணம்னு கேட்டா, நீ திருமாலை போல பிறந்து இறந்து பார்த்திருந்தா அந்த வருத்தம் உனக்கு தெரியும். பிறந்து இறந்து பார்த்திருந்தா அந்த வருத்தம் தெரியும். பரவாமையினாலும் இரவாமையினாலும் அந்த உனக்கு கஷ்டம் தெரியலை. இப்ப நான் பசியப்பக்காரனா இருக்கிறேன், நீ புளியப்பக்காரனா இருக்க. பசியப்பக்காரன் புளியப்பக்காரன் இருந்தா பசியப்பக்காரனுடைய வருத்தம் தெரியாது, புளியப்பக்காரன். அது போல பிறப்பிலையும் இறப்பிலையும் நான் முத்துண்டு அலையிறேன், திருமாலுக்கு அந்த வருத்தம் தெரியும், உனக்கு தெரியல. ஏன்னா நீ பிறந்து பார்த்ததும் இல்லை இறந்து பார்த்ததும் இல்லை. ஆகையினாலே இப்படியாயால் இந்த வருத்தத்தை ஒழித்து விடு என்று குமரகுரு வேண்டுகிறார். அதனாலே உயிர்களுக்கு பிறப்பும் இறப்பும் ஆயால் சகசமாக உள்ளது. பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று பாடிவிட்டார் அப்பர் சுவாமி. திருநாமம் மஞ்செழுத்தும் செப்பாராயில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராயி. தீவன் நடுத்தரத்தை பேசுறது எவ்வளவு முக்கியமா சொல்றாரு பத்தியா, பேசாதனாலெல்லாம் பேசுறது எவ்வளவு முக்கியமா சொல்றாங்க பாத்தியா. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயி தீவண்ணர் திறம் உருக்கார் பேசாராயி. உருக்காலும் திருக்கோயில் சூழாராயி உண்பதன் முன் மலர் வரித்திட்டு உண்ணாராயி. உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயி அறுநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராயி. முக்கியமானதெல்லாம் பொறுக்கி சொன்னார். முக்கியமான செய்திகளை செய்யக்கூடிய வேலை, செய்வதற்கு எளிதான வேலை, அதிகமா காசு உடன் செலவில்லை. ஐயோ வீணா போகாதிய மக்களே. அறுநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராயில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணி பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாயி இறக்கின்றாரே திருத்தாண்டா. ஆகையினாலே உயிர்கள் வந்து பிறப்பையும் இறப்பையும் அது எதனாலே பிறப்பு இறப்பு வருகிறது என்று கேட்டால் நல்வினை தீவினையினாலே வருகிறது. நல்வினையினாலையும் பிறப்பு உண்டு, தீவினையினாலையும் பிறப்பு உண்டு. அதனாலே வினையினாலே பிறப்பும் பிறப்பினாலே வினையும் வருகிறது. அதனாலதான் மாணிக்க வாசுவாமிகள் வினைப்பிறவி வினைப்பிறவி என்று சேர்த்து சொன்னார். பிறவியோடு ஒரு தொடர்புடைய சொல் எதுவென்று கேட்டால், தொடர்புடையது எதுவென்று கேட்டால் வினை. அதனால வினைப்பிறவி என்னார் மாணிக்க வாசுவாமி. வினைப்பிறவி என்கின்ற வேதனை இழக்கப்பட்டுனார். அதனாலே அப்படி பிறப்பு எதனாலே வருகிறது என்றால் வினையினாலே வருகிறது. மனம் வாக்கு காயம் மூன்றாலும் செய்கின்ற வினையினாலே பிறப்பு வருகிறது. அதனாலே மிகவும் பயப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப இதெல்லாம் இந்த சமாச்சாரங்களை விசாரிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. எந்த வகையில வினை வந்துருமோ, வினையினாலே பிறப்பு வருமோ என்று அஞ்சும் முடியாது இருக்கிறது. இறப்போடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீர். தாய் மனசுவார் இறப்போடு வரப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீரெனும் துயிலுறார் இருவெளியும் இரவு பகலாய் செந்தளலில் மெழுகானது அங்கம் இவை என்போலும் சித்தாந்தமுத்தி முதலே சிறகரி வழங்க ஒரு தட்சணாமூர்த்தி சென்மயானந்த உருவே என்பது தாய்மார சுவாமி பாடல். அதனாலே பிறப்பு இறப்பு என்பது மிக கொடுமையானது, கொடுமையானது. அதை பட்டினத்து சுவாமி பல பாட்டில ரொம்ப வருந்தி பாடுறார். பட்டினத்து சுவாமி பிறப்பையும் இறப்பையும் நினைச்சு ரொம்ப வருந்தி பாடுறார். நெருப்பான செங்காட்டிலாத்தி நிழல் அருகே இருப்பார் திருவுளம் எப்படியோ இன்னும் நெருப்பான மேனியர் செங்காட்டி ஆத்தி நிழல் அருகே இருப்பார் திருவுளம் எப்படியோ இன்னும் என்னை அன்னை கருப்பாசைய குளிக்கே தள்ளுமோ கண்ணன் காண்பறிய திருப்பாதமே தருமோ யாதும் அறியின் சிவன் செயலே யாதும் அறியின் சிவன் செயலே அன்னை கருப்பாசைய குளிக்கே தள்ளுமோ கண்ணன் காண்பறிய திருப்பாதமே தருமோ யாதும் அறியேன் சிவன் செயலே என்று பாடுகிறார். ஆகினாலே இப்படி பிறப்பானது மிக கொடுமையானது. அதே மாணிக்கவாசகர் தக்க தசமதி தாயோடுதான் படும் துக்கசாகரம்னார். துக்கசாகர துயரடை படம் அதை விட இறப்ப நினைச்சு பார்த்தா சொல்ல முடியாதது. இறக்கும் காலத்தில் சொல்ல முடியாதது. ஐயும் தொடர்ந்து வெளியும் சிறி அறிவும் அழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் யான் செய்யும் திருவொற்றியூருடைய திருநீருமிட்டு கையும் தொடப்பண்ணி அஞ்செழுத்தோதவும் கற்பியும் இதனால இந்த இறப்பு காலத்திலே அடாடாடா சொல்ல முடியாது. தொந்தி சரிய மயிரே வெளிர நிற தந்த மதய முதுகே வளையல் தொங்க உருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி துண்டு கிழவனிவனாரென இருமல் கிண்கிணு நம் முறையே குளரவிழி துஞ்சு உருடுபடவே செவிடுபடு செவியாய் வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் பண்டிதனும் மெய்யுற வேதனையும் இளம் ஐந்தருடமை கடனே தினம் உடுக துயர்மேவி மங்கை அழுது விடவே யமபடர்கள் நின்று சருவம் அலமே உடுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வரவு என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். ஆகினால இப்படி இறப்பும் பிறப்பும் இணையினார் வருவது புண்ணியத்தாலும் பாவத்தாலும் பிறவி வந்து தொலைகிறது. புண்ணியத்தால பிறவி வருவது, பாவத்தால பிறவி வருவது, புண்ணிய பாவத்தால பிறவி வருவது. புண்ணியத்தாலேயே எடுக்கின்ற ஜென்மங்களும் உண்டு, பாவத்தாலேயே பிறவி எடுக்கிற ஜென்மங்களும் உண்டு, புண்ணிய பாவங்களும் மிச்சரமாக பிறவி எடுக்கின்ற ஜென்மங்களும் இதற்கு மேலாக இந்த பூமியில அருளாலே தோன்றுகிற ஜென்மங்களும் அவர்கள்தான் நாயன்மார். திருவருளால் அவதரித்தார் என்பார் மாணிக்க வாசகரை பரஞ்சோதி முனிவர். அவர்கள் அருளாலே தோன்றினவர்கள், அருளினாலே அருளிலே தோன்றி அருளிலே வாழ்ந்து அருளிலே கலந்தவர்கள், வினையிலே தோன்றி வினையிலே வாழ்ந்து வினையிலே தொலைகிறோம். பரமஞானிகள் அருளிலே தோன்றி அருளிலே வாழ்ந்து அருளிலே கலந்தார்கள். இது வினையிலே தோன்றி வினையிலே வாழ்ந்து வினையிலே முடிகிறது. வினைப்போகமே ஒரு தேகம், வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவு நில்லார். ஆகையினாலே ஞானிக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் அவ்வளவு. அதனாலே வந்து இப்படி சுவர்க்க நரக வேலை சொல்லி அந்த சுவர்க்க நரக இயலுக்கு மேலே ஜனன மரண இயல், நரகத்துக்கு போன உயிர் சொர்க்கத்துக்கு போன உயிரெல்லாம் திரும்பி வந்துதான் ஆகணும், பூலோகத்து வந்துதான் ஆகணும். குறிப்பிட்ட காலம் முடிந்த உடனே மறுபடி பூமிக்கு வரும், ஷங்ஷன் மாதிரி இது எல்லாம் பிரித்து விடுறோம். அதனால மறுபடி பூமிக்கு வந்து இங்கிருந்து தேடி தேடுறோம், இங்கே வந்து தான் தேடிக்கிட்டு போகிறோம். அங்கே போய் அனுபவிக்கிறது, இங்கே சம்பாதிக்கிறது, சம்பாதிக்கிறது இங்கே இங்கே நம்ம பூலோகத்தில் நம்ம ஊரில் சம்பாதிச்சுட்டு போய் அங்கே அனுபவிக்கிறது, அங்கே அனுபவிக்கிறது, சம்பாதிக்கிறது இந்த ஊரில் தான் பூலோகத்தில் தான். அதில் என்ன சொல்கிறாருன்னா பிறப்பு வகைன்னு தொடங்குறாரு. பிறப்பு வகை பாதல குழியினாடும் பாவிகள் படிவந்தான் மீதல தடையும் மேன்மை விண்ணவர் உடலந்தான் விண்ணவர் உடலந்தான் பூதளம் பொருந்தும் மற்றை உயிர்ப்போரை தானும் பொற்றை மாதவம் உதிக்குமாறும் வகையற அறைகுவாமே என்பது இந்த பாட்டு. பாதள குழியில் ஆளும் பாவிகள் படிவந்தாரும், பாதள குழி என்பது நரகத்திலே ஆழ்ந்து கிடக்கின்ற பாவிகளுடைய ஜென்மம் வடிவம் உருவம். மீதளத்து அடையும் மேன்மை மறுபடி பூமிக்கு வருகின்ற விதம், நரகத்தை அனுபவிச்சுட்டு பூமிக்கு வருகின்ற விதம் விண்ணவர் உடலந்தானும் பூதளம் பொருந்தும் தேவலோகத்துக்கு போனவன் சொர்க்கலோகத்துக்கு போனவன் பூமிக்கு வருகின்ற விதம் மற்ற உயிர் போறைதானும் மற்றைய உயிர்களுடைய வர்க்கங்களும் புறைதானும் உயிர்ப்பு மாதவம் உதிக்கும் ஆறு வகையுற அறகுவான் மாதவ உதிக்கும் ஆறு வகையுற அறகுவாமே நரகத்திலே அழுந்து கிடக்கின்ற பாவிகள் மறுபடி வந்து எப்படி உடலை எடுப்பார்கள், அவர்களுக்கு எப்படி உடலை கொடுக்கிறான் ஆண்டவன். சொர்க்கத்துக்கு போனவன் மறுபடி பூமிக்கு வந்த முற்பாடு எப்படி உடலை கொடுக்கிறான் என்பதை பத்தி இப்ப உனக்கு சொல்லுகிறேன்கிறார். யாரு சொல்றது? முருகன். முருகன் அகத்திய முனிவருக்கு சொல்லுகிறார். அருந்துயர் குழியின் ஆழ்வார் ஆகமே பாவத்தாகும். நரகத்திலே கிடந்தவன் முழுவதும் அவன் பாவமே, நரகத்தில் கிடந்தவன் முழுவதும் பாவமே, சொர்க்கத்தில் இருந்தவன் முழுவதும் புண்ணியம், இங்கே இருக்கிறவன் ரெண்டும் கலந்தவன் இங்கே இருப்பான். பாவமும் புண்ணியமும் ரெண்டும் கலப்பாக மிச்சரவினையாக இருக்கின்ற ஆன்மா இந்த பூலோகத்தில் இருக்கும். அதனால இன்ப துன்ப இரண்டையும் அனுபவிக்கும். நரகத்துக்கு போனவன் முழுவதும் துன்பத்தையே அனுபவிப்பான், சொர்க்கத்துக்கு போனவன் நல்ல சுகத்தையே அனுபவிப்பான். சொர்க்கத்தெல்லாம் போய் இருந்துட்டோம்னா கொஞ்ச நாள் ஆகுது, என்னமா இருக்கும், மந்திரி பதவி மாதிரி கொஞ்ச காலமாவது இருந்துட்டு வந்துட்டா, திரும்பி இங்க வந்துதான் ஆகணும். பொருந்திய பூதத்தாலே இமைத்திடும் போதுதன் புரிந்து புகுவராகும் புண்ணியத்தாலேயாகும் பொருந்திய பூதசாரத்து ஒரு கண பொழுது தண்ணீர். நரகத்தில் அமிழ்கின்றவருடைய உடம்பு பாவத்தின் பயனாக பஞ்சபூதம் எனும் மண்முதலான ஐந்து முதற் பொருள்களிலிருந்து இமைப்பொழுதில் தோன்றும். அவர்கள் இந்த ஐந்து மூலப்பொருள் இருக்கிறதல்லவா, மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, வாயு, ஆகாயமாகிய இந்த ஐந்து பொருள்களிலிருந்து தோன்றும். சுவர்க்க உலகத்தை அடைந்த உடம்பு புண்ணியத்தின் விளைவாக கந்த முதலிய ஐந்து பூத மூலங்களிலிருந்து ஒரு நொடிப்பொழியில் உண்டாகும். தேவலோகத்திலிருந்து வந்த அந்த உயிர்களுக்கு கந்தம், ரசம், ரசம், ரூபம், பரிசம், சப்தம் என்பன இவைகள் மூலமாக அதற்கு உடம்பு உண்டாகும். இது தன்மாத்திரைகள் சொல்றது. கந்த ரசம் ரூபம் பரிசம் சப்தம் சுவை ஒளி ஊரு ஓசை, சுவை ஒளி ஊரு ஓசை, இது தன்மாத்திரைகள்னு சொல்றது. அதற்கு முதல்ல சொன்னது அதில் வந்து பஞ்ச பூதங்கள், மண், நீர், நெருப்பு, காற்று, விண்ணாகாயம், இந்த பொருள்கள் தான் இந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுப்பதற்கு வாய்ப்பாக உள்ள பொருள்கள், மூலப்பொருள், மூலப்பொருள். இப்ப இதற்கு மூலப்பொருள் என்ன, இதற்கு மூலப்பொருள் என்ன, இதற்கு மூலப்பொருள் என்னன்னு இருக்கிறது அல்லவா, அது போல இந்த உடம்புக்கு மூலப்பொருள் விளங்குதா. இதை வச்சு அவன் செய்கிறான், இதை வச்சு அவன் செய்கிறான். புண்ணிய பாவத்தாலே பூதத்தின் பரிணாமத்தான் மண்ணிடை மனிதராக மற்றைய வடிவமெல்லாம் நன்னிடும். புண்ணியத்தாலும் பாவத்தாலும் பூத பரிணாம சரீரமாக மனிதர்களை உண்டு பண்ணுகிறான். பூத பரிணாம சரீரம்னா இப்ப மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கிறது, இந்த மாதிரி இந்த ஐந்து பொருள்களை மாற்று பொருளாக ஆக்கி அந்த பொருளையே வந்து வேறொரு வடிவு வேறொரு விதமாக செய்து அதன் மூலமாக உடம்பு கொடுக்கறது. உடம்புல இந்த அஞ்சு பொருள் இருக்குது, மண் இருக்குது, தண்ணீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. தண்ணீர் இருக்கிறது நல்லா தெரியுதா, இல்லைன்னா சேர்த்து போவான், தண்ணீரை வச்சிருக்கிறானே. நெருப்பு இருக்கிறது தெரியுமா, ஏன் நெருப்பு இல்லைன்னா எங்க சீரணிக்கும், சூடு இருக்குதான்னு பாரு, புரியுதா, வெப்பமும் தப்பு. காற்று இருக்கிறது தெரியுதா, அதான் நல்லா தெரியுது, காத்து இல்லைன்னா காத்துக்கிட்டு தான் இருக்கணும், காத்து இருக்குதா, இருக்குது தெரியுது இல்ல. இன்னும் ரெண்டு மண், அது மண்ணு தான் இந்த தசைப்பகுதி எல்லாம் மண், தசைப்பகுதி எல்லாம் மண். அப்புறம் வெளி, வெளின்னா ஆகாயம், ஆகாயம் இருக்கிறது தெரியுதா, எல்லாம் ஆகாயம் தானே, துவாரங்கள் எல்லாம் ஆகாயம் தானே, உள்ளுக்கு இடைவு ஆகாயம் இல்லைன்னா. ஆகையினாலே இப்படி இது வந்து பூத பரிணாமம் என்று சொல்லப்படும். பூத பரிணாமம்னா பூதத்தையே மாற்று பொருளாக ஆக்கி அதே பொருளை வேறொரு விதமாக ஆக்கி அரிசியை மாவாக ஆக்கி அதை இட்டிலியாக, அதை வந்து கேசரியாக, அதை வந்து லெட்டாக பலவிதமாக செய்வது போல. அரிசியை வந்து பலகாரான ஒரு பாடு அரிசினா சொல்லுவாங்க, பலகார அரிசி தான் மூலப்பொருள். அது அதை வந்து தோசையாகவோ இட்லியாகவோ மற்ற பலகாரமாக ஆகும்போது பேரு வேற வருகிறது, பேரு வேற, ஆனால் வந்து மூலப்பொருள் அரிசி தான். அது போல மூலப்பொருள் இந்த பஞ்சபூதங்கள். இந்த அஞ்சை வச்சுக்கிட்டுதான் இந்த ஆளு அஞ்சு வேலையும் செய்கிறாரு. இந்த அஞ்சை வச்சுக்கிட்டுதான் அஞ்சு வேலையும் நம்ம ஆள் செய்கிறாரு. அவர் செய்யறது அஞ்சு வேலை, அஞ்சு வேலைக்கு வேண்டிய பொருளும் அஞ்சு தான். கொங்கலர் வன்மதன் வாழி ஐந்தாக தங்குட பூதம் அஞ்சு ஐம்பொழில் தங்க ரவின் படம் அஞ்சுந்தமுட அங்கையில் ஐவிரல் அஞ்சு எடுத்துமே என்றார் போல. அவர் வேலை செய்யறது அஞ்சு வேலை தான். உலகத்தை ஆக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது எல்லாம் அந்த அஞ்சு பொருள் தான் விளங்குதா. ஆகையினால பூத பரிணாம சரீரம்னு இருக்கு, பூத பரிணாம சரீரம். ஆகையினாலே இப்படி வந்து உயிர்கள் புல்லாயி, பூடாயி, புழுவாய், மரமாயி, பல்விருகம்மாயி, பறவையாய், பாம்பாயி, கல்லாய், படிப்படியா கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுவராய், முனிவராய், தேவராய், செல்லாதென்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழை. இப்படியாக நல்வினதீவினைகளால் மண் முதலிய முதற் பொருள்கள் மாறுபடுதலால் தரையில் மனித உடம்பும் விலங்கின் உடலும் கருப்பையில் தோன்றுகின்றன. உறுதியான மேல் ஓடுள்ள ஆமை, பாம்பு, பறவை முதலிய மற்றவை முட்டையில் உண்டாகின்றன. கிருமிகள் கீட மற்றும் கசிவி நிற்கெளிமி தோன்றும். அதுதான் இந்த வியர்வையை தோன்றுவது. புழு, எறும்பு முதலான சிறு உயிர்கள் வியர்வையிலிருந்து நெருங்கி தோன்றும். அதற்கு மேல மரம் மெழுவாயவெல்லாம் மண்டனில் வாரி சேர விரைவிட அணில வெயில் விதத்தினு விளங்கி தோன்றும். அதற்கு மேலே மரஞ்செடி கொடி முதலியவெல்லாம் நிலத்தில தண்ணீர் சேர காற்று வெயில் அதற்கு உதவியாக இருக்க அந்த வித்திலே இருந்து தோன்றுவது தாவரங்கள், செடி கொடி மரங்கள். அதெல்லாம் ஓரறிவு உயிர்னு உயிர். ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர், நான்கறிவு உயிர், ஐயறிவு உயிர், ஆறறிவு உயிர். இப்ப அதுல எல்லாம் இருந்து மேல இப்ப ஆறாவதுக்கு வந்திருக்கிறோம்.
இன்ன மேலுக்கு கீழே போகப்படாது, கீழே போகப்படாது. ஆறறிவு வந்திருக்குது,
இந்த மேல ஐயறிவு நாலறிவுக்கு போகப்படாது. இந்த மேல அறிவதை அறிந்து, அறிவதை அறிந்து அறிவோடு சேர வேணும். அறிவதை அறிந்து அறிவோடு சேர வேணும். அறிவால் அறிந்து உன் இருதாள் இறஞ்சும் என்றார் போல. இப்படி வந்து மந்தனில் வாரி சேர விழவிட அணிலம் வெயில் விதத்தின் விளங்கி தோன்ற அரியன அவற்றுள் எல்லாம் எவை முதல் சின்னல்லந்தம். அதிலே வந்து கோதுமை முதல் நெல் வரையுள்ள கூலங்கள் அவற்றுள் மிக அருமையானவை. அந்த தாவர பொருள்களிலே கோதுமையிலிருந்து நெல் வரையில் உள்ள கூலங்கள் தானியங்கள் அதிலே சிறப்புடையது. எண்ணிரண்டேகம் என்ற சென்னலை இறுதியெல்லாம் நன்னிடு வல்வாகத்தி நசித்திடு நாடுங்காலை மண்ணிடை மனிதர்க்கெல்லாம் அவுடதமாக வாய்க்கும் தண்ணிய உணவே மற்ற தானிய விதங்கள் எல்லாம். முன் சொன்ன கோதுமை முதல் 17 வகை நெல் வரை உள்ள பயிர்களையும் 17 வகை தானியங்கள் இருக்கலாம். அறுவடை செய்து அவற்றின் தானியங்களை பிரித்து எடுத்து கொண்டவன் பல்வேறு விதமாக பாகம் பண்ணுதலால் தானியத்தன்மை அழிந்து உணவாகும் தன்மை பெறும். ஆராயும் போது இக்கூலவைகள் யாவும் மாந்தரின் பசிப்பினிக்கு மருந்தாக அமைகின்றன. எனினும் நஞ்சை தானியமாகிய நெல்மணிகளை விட புஞ்சை தானியங்களாகிய வரகு, கேழ்வரகு, தினை, சோளங்கு முதலியவை தாழ்ந்தவையாகும். இப்படி இந்த உயிர்கள் இப்படி தாவர வர்க்கங்களாக வந்து அதுல இருந்து அந்த பொருள் வந்து உணவாக வருகிறது. அது வந்து அந்த நெல்லை உயர்ந்தது என்பது, நஞ்சை பொருள் நெல்மணி உயர்ந்தது என்பது எதனால் என்றால் அதுதான் சிவனுக்கு திருவமுதாக படைக்கிறதுக்கு வாய்ப்பாகுது. தானியங்களிலேயும் அப்படி பயிர் வர்க்கங்களாக பரப்பதிலேயும் தானிய நெல் முதலான தானிய நெல் வகையாக பரப்பது உயர்ந்தது. அதில் நெல்லுக்கு பின்னே நேர்ந்ததெல்லாம் புல்லுன்னு ஒரு பழமொழி. பெசாமே, வரகு, கேழ்வரகு, கம்பு, சோளம், புல் வகைகள், அதன புல் வகைகள். அது புஞ்சை தானியங்கள். புஞ்சை தானியம், புஞ்சை என்றால் அற்ப பலன், நஞ்சை நல்ல பலன், நஞ்சை தானிய நெல். அதனாலே இப்படி வந்து தானிய விதத்தானாகும் தண்டுலம் பிண்டி வேத ஊனமில் ஓதனாதி உரு அவற்று அழல் நீர் ஒன்ற மானிடர் அருந்தும் போது வைநாயா வைனனா சாய அசயத்தின் வைகி பானமும் பருகப்பட்டு பக்குவாசயமும் பற்றும். நெல்மணியாகிய அரிசியை உலையில் இட்டு உணவாக சமைத்து அரிசி மாவினால் அப்பம் முதலான சிற்றுண்டிகளை செய்து மக்கள் உண்டு. இதை நம்பித்தான் மக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதனால? அரிசியில்தான் மக்கள் வாழ்க்கையில், அரிசி உணவில தானே வாழ்க்கையில். உணவு இல்லைன்னா மக்கள் வாழ முடியாது. அதனால அதில் இந்த அரிசிக்கு முதலிடம். அரிசிங்கிறது சிவசக்தி, அரிசிங்கிறது சிவசக்தி, அரிங்கிறது சக்தி, சீங்கிறது சிவம். அரிசி அரிங்கிறது சிவசக்தி பா உமாதேவி, சீங்கிறது சிவம். அரிசி மூணே எடுத்துட்டான், புரியுதா? ஆகையினாலே இப்படி சிற்றுண்டிகளை செய்து மக்கள் உண்டு. நீரை பெருகியதும் உண்ட உணவு வயிற்றில் உள்ள வைனன் ஆசையத்தில் தங்கி பின் பக்குவாசயத்தை அடைந்து சீரணமாகும். அந்த சீரணமாகும் முறையை சொல்லுகிறார். பக்குவாசயத்தின் என்ன பானத்தை பிராணவாயு தொக்கீறு கூறு செய்ய சொன்றி மேல் தோயங்கீழா மக்கியும் மரலின் கீழே யாகலும் வாயு வங்கி புக்குறு பாகமாக்க பொருந்திடும் சாரங்கிட்டம். அதனாலே அது வந்து உயிர் வழியை பொருந்தி நீரோடு உருந்தி அவற்றை இரண்டு ஊராக செய்து அது வந்து கீடு மேலுமாக நீர் கீடுமாக இருக்க செய்யும். உணவு மேலும் நீர் கீடுமாக இருக்க செய்யும். அதன் பிறகு அதால் அது அந்த உணவின் மூலமாக உடம்புக்கு அயால் சத்து கொடுக்கிறது, சத்து கொடுக்கிறது, மீது சக்கையாக வருகிறது. நோக்கி நூல் செவியின் மூக்கி நொய்யன வழுக்கேயாயும் மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குடியிலை, மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குடியிலை. நோக்கி நூல் கண்ணு செவியின் மூக்கின் நொய்யன அழுக்கேயாயும், எல்லாம் அழுக்குத்தானே வருது. அப்புறம் காமிச்சிருந்தார் புழு பெய்த பண்டிதன்னை. இது ஒரு பண்டி, பண்டினா வண்டி, வண்டி வண்டி. அதுல என்ன ஏத்திருக்கிறானா, புழுவை ஏத்திருக்கிறான். புழு பெய்த பண்டிதன்னை புறமொரு தோலான் மூடி, புறமொரு தோலான் மூடி. ஒழுக்கரா ஒன்பது வாய், ஒற்றுமை ஒன்றுமில்லை. ஒழுக்கரா ஒன்பது வாய், ஒற்றுமை ஒன்றுமில்லை. சடக்குட இதனுள் ஐவர் சங்கை, இந்த வேதனையோட அவன் செய்கிற அஞ்சு பேர் செய்கிற வேதனை அதிகம்னார். சடக்குட இதனுள் ஐவர் சங்கடம் பலவும் செய்ய அழிப்பானாய் வாழமாட்டேன் ஆரூர் மூலட்ட நீரே. நல்ல வட்டி சரக்கு நல்ல தரக்கல்ல ஏத்திருக்கு. அதுல இந்த ஒன்பது வாசல்ல இருந்து வர்ற பொருள்களும் நல்ல பொருள்கள். அதோ அஞ்சு பேரும் கொடுமை. ஒரு முளம் உள்ள குட்டாம், இன்னொரு கட்சி திருவேகம்பத்துல பாடுறாரு, ஒரு முளம் உள்ள குட்டம், குட்டம்னா குளம், ஒரு முளம்தான் இது, வள்ளி அடைந்தா ஒரே முளம்தான். ஒன்பது துறை உடைத்தாய், ஒன்பது துறை உடைத்தாய், அரை மூளை அதன் அகலம், அரை மூளை அதன் அகலம். எல்லாம் கணக்கு பிடிச்சி சொல்றாரு, யார் சொல்ற அப்பர் சுவாமி, அரை மூளை அதன் அகலம். அதனில் வாழ் முதலே ஐந்து, ரொம்ப அநியாயம், அநியாயம். குளம் எவ்வளவு, அதுல முதல எத்தனை வாழ்வு, ஒரு முளை நீளம் அரை முளை அகலம் அந்த குளம், அது அஞ்சு முதலப்பா, அஞ்சு முதல, அஞ்சு முதலைக்கு அஞ்சு கெஞ்சி. ஒரு மூலம் உள்ள குட்டம் ஒன்பது, அது ஒன்பது, அந்த குளத்துக்கு ஒன்பது கண்மாய்கள். ஐயோ கொடுமை, கொடுமை. ஒரு மூலம் உள்ள குட்டம் ஒன்பது துறை உடைத்தாய், அரை முளை அதன் அகலம், அதனில் வாழ் முதலை ஐந்து. பெருமுளை வாய்தல் பற்றி அஞ்சு முதலையும் விழுங்குதான், எந்த முதலைக்கு தப்பிச்சிருவான் மனுஷன். பெருமுளை வாய்தல் பற்றி கிடந்து நான் புதற்றுகின்றேன், கருமுயில் தவழுமாட கச்சி ஏகம் பணியிறேன். அப்பர் அப்பருவாய் பாட்டுல நிறைய அனுபவங்கள் உலகம் பழமொழி. அதையினாலே இப்படி இந்த ஒன்பது வாய்சல்லையும் அதனால அழுக்கு ஒழுகுதுங்கிறாரு. வாக்குரு நாக்கிர் பல்லின் மிடற்றினுள் அழுக்கேயாயும், நீக்கிடும் மல நீராயும், நிகழு உயிர் அழுக்கேயாயும், ஆக்கையின் வேர்வதாயும், குதகுயத்த அவலம் ஆயும். பன்னிரு வேதம் என்ன, பழுதுடல் உழுப்பிற்பாறு மன்னிய வண்ணசாரம் இருதய மலன்மை. எவ்வளவு நல்ல உணவை சாப்பிட்டோம், அது எவ்வளவு கெட்ட பொருளாக போகிறோம், அப்படி ஆக்குது இந்த உடம்பு. துண்ணிய நாடிதோறும் சொரிந்திடும் சமானன்றுக்கும் பின்னையும் உடலாச்சாரம் பெற்றிடும் பாகவேதம். அழுக்கானது பன்னிரண்டு வகையாக பொல்லாத உடல் உறுப்புகளிலிருந்து வெளியாகி செல்லும். உடலை பொருந்திய உணவு சத்து நெஞ்சத்தாமரை அடைந்து சமானன் என்னும் காற்றுடன் கூடி உடலில் உள்ள நாடித்துளைகள் தோறும் பரவும் அந்த சத்து. மேலும் அந்த சத்து உயிர் வழியினால் உடலில் வெப்பத்தை பொருந்தி பலவிதமாக பாகம் பண்ணப்படும். இப்படியாக இந்த உயிர்கள் தோன்றுவதும் அந்த உயிர்களுக்கு உணவு உண்டாவதும் அந்த உணவை இந்த மாதிரி எல்லாம் பாகம் பண்றதையும் பண்ணி வச்சிருக்கிறான். வச்சிருக்கிறானா, முன் சொன்ன வேறுபாட்டிலிருந்து தோல் உண்டாகும், தோலிலிருந்து குருதி தோன்றும், குருதியிலிருந்து கொழுப்பும் இறைச்சியும் தோன்றும், இறைச்சியிலிருந்து நரம்பும் மயிரும் உண்டாகும், அந்த நரம்பிலிருந்து அதனை சார்ந்த நாடியும் எலும்பும் தோன்றும், அந்த எலும்பிலிருந்து கூறிய நகம் தோன்றும், மூளையிலிருந்து விந்து தோன்றும், விந்துவால் கருப்பம் உண்டாக, இவ்வாறு உடல் தோன்றுவதற்கு காரணமான சத்து பன்னிரண்டு வகையாகும். இப்படியாக இந்த ஜென்ம உண்டாகிறது, ஜென்மம் உண்டாகிறது வந்து ஸ்திரீ புருஷர்களாலே இந்த ஜென்மம் உண்டாகிறது. பொருந்தியிருந்தார்களோ முக்குணங்களிலே கணவனும் மனைவியும் முக்குணங்களில் எந்த குணத்தை பொருந்தியிருந்தார்களோ அந்த குணமே பிறக்கும் பிள்ளையிடமும் பொருந்தியிருக்கும். கணவனும் மனைவியும் முக்குணங்களிலே சாத்துவகம் ராஜதன் தாமதம் எந்த குணத்தை பொருந்தியிருந்தாலும் அந்த குணமே பிறக்கும் பிள்ளையிடமும் பொருந்தியிருக்கும். தாயை போல பிள்ளைன்னு சொல்றாரு அல்லவா, அதற்கு மேல புரிய அட்டக உடல்னு சொல்றாரு. அட்டக உடலத்தோட உயிர் பிதா வருந்தன்னாதி தொட்டவன் உதர தொக்கு சுக்கிலத்துடனே தோன்றி பட்டனை பகத்தின் மற்றை கருப்பயிர் பதிந்து முற்றி சட்டகம் என்ன தோன்றி தரணியற்றங்கி சாயும். உயிர் எட்டு கூறுகளை கொண்ட புரிய அட்டகம், புரிய அட்டகாயம் புலப்பட எனக்கு வருது அல்லவா. அதனாலே இந்த சத்த சப்த ரூப ரச கந்தம் என்ற தன்மாத்திரை ஐந்து, அதோட வந்து மனம் புத்தி அகங்காரம் என்ற மூன்றும் கூடி இந்த எட்டு பொருளால் உண்டாகுன்ற உடம்பு, அது அந்த நுண் உடம்புனு சொல்றது, அதை சூக்கும உடல்னு சொல்றது. அதுதான் அங்கே போறது இங்கே வாழ்றது எல்லாம் அந்த சூக்கும் உடல். இப்படியாக ஒரு வடிவமாக அருகு நுனி பணியனைய சிறியதொளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய் வந்து விடுகிறார். அதற்கு மேல உயிர் பருவுடலை பொருந்தும் முறை என்றெல்லாம் இதில் சொல்லுகிறாரு. இது இப்படி எல்லாம் சொல்லி அதற்கு மேலே வந்து இந்த ஜென்மத்தினுடைய சிறப்புகளையும் இழிவுகளையும் நிறைய சொல்றாரு. ஆகையினாலே இப்படி வந்து அறிவாளிகள் உடலை பொருட்படுத்துவதில்லை. ஆகவே இப்படி வந்து ஜனன மரணம் என்பது மிக பொல்லாத நோய், ஜனன நோய் மரண நோய். ஆகையினால இப்படி ஜனனமும் மரணமும் இல்லாமல் தொலைப்பதற்காகத்தான் இப்ப இந்த பாடுபடுவது, இந்த பாட்டு பாடுவது, இந்த பாட்டு பாடுவது, இந்த பாடுபடுவதெல்லாம் ஜென்மம் தொலைவதற்காக. போதுஞ்சாமி பிறந்தது போதுஞ்சாமி, இனிமேல் பிறக்கவே படாது, வேண்டவே. நம்ம பார்வதி பதே கருப்பத்தூரி பெறவாதே, கருப்பத்தூரி பெறவாதே, கனக்க பாடோ துழலாதே, திருவடி வாழ்க வாழ்மொயில் வளாது வையமலி வளர்ந்து ரக்கமன்னம் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கடுவங்க நஷ்டமம் எள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதையே.